பக்தி என்பது எதுலேயுமே பொருதலாம். இப்ப நான் கறி சாப்பிட்டுட்டே இருக்கிறேன்னா அந்த கறி மேல பக்தி இருக்கு. நான் நல்ல சோறு சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அது மேல பக்தி வந்துடும், அதுதான் சாப்பிடுறேங்கிற. இதே மாதிரிதான் ஞானிகளால் காட்டப்பட்ட நிலைகள், அதாவது மகரிஷிகளால் உணர்த்தப்பட்ட நிலையை ஞானிகளால் வெளிப்படுத்தப்படுகின்றது. அரசனால் பக்தி என்ற நிலைகள் மதங்களாக உருவாக்கினாலும் அதுல பக்தி நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்க செய்கின்றது. இன்று பெண்கள் கோலம் இடுகிறார் என்றால் அந்த கோலத்தின் தன்மை நாம் எத்தனை அழகாக நாம் அதை வர்ணிக்க வேண்டும் என்ற நிலையில் தவறில்லாதபடி அழகாக இந்த உணர்வை செலுத்தி கோலம் போடுறாங்க. அவங்க போட நாம் போட்ட முடியுமோ? ஆகையினாலே இது ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொன்று இணைத்து இது எவ்வாறு அழகுபடுத்துகின்றோமோ, இதை போல மனிதனின் வாழ்க்கையில் ஒரு புள்ளி, ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு சாந்தம் என்ற நிலைகள் எத்தனையோ புள்ளிகள் உண்டு. ஆக இவை அனைத்தும் அலங்காரமாக எடுத்து போடுவதற்கும் அதான் மனதை பொறுமைப்படுத்தி அது பக்தி கொண்டு அதை கோலமிடுவதும் அந்த நிலை. அதே சமயம் மார்கழி மாதங்கள் எடுத்துக்கொண்டால் காலையில் எழுந்தவுடனே ஆக நாம் உடலில் கலந்து சூரிய ஒளிக்கு முன் நாம் எழுந்து நாம் உடலை துப்புரவு செய்து நாம் வீட்டு வாசலை மெழுகி சுத்தப்படுத்துகின்றோம். இது எதுக்குன்னா வீட்டு வாசலை மட்டுமல்ல, நமது வீடு உடல் நம்முடைய வாசல் ஆன்மா, இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இதை உணர்த்தி இது பக்தி. ஆக நம் உடலை தூய்மைப்படுத்துவது போல உணர்வை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நிலைக்கு நாம் இதை வாசப்படி தூய்மைப்படுத்துகின்றோம். அதே போல அந்த தூய்மைப்படுத்தும் உணர்வுகள் மற்றவர்கள் தீமையான நிலைகள் செய்தாலும் அந்த தீமையை நமக்குள் வராது தூய்மைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் அடிக்கடி நினைப்படுத்துவது இது பக்தி. ஆக இதை போல பக்தி மார்க்கங்களில் இப்போ நான் பொட்டு வைக்காம இருக்கிறேன், என்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணத்தை பொட்டு வச்சிட்டு வந்து பார்த்துட்டு பொட்டு வைக்காம இருந்தாங்கன்னா அவங்களை பார்க்கும் போதே சங்கடமா இருக்கும். ஏனென்றால் எதை பற்றி கொண்டாரோ அதனை உணரும் தன்மை கொண்டு அங்கு அழகுபடுத்துகின்றது. ஒருத்தரை பொட்டு வச்சிட்டே வந்து பார்த்துட்டு அப்புறம் பொட்டு வைக்காம பார்த்தா அது சரியா தெரியாது. பொட்டு வைப்பதில் தப்பு இல்லை, பொட்டு வைக்கும் போது எப்படி வைக்க வேண்டும் என்று உணர்வு வேண்டும். ஆக பொட்டு வைக்கப்படும் போது நாம் எதை வைக்க வேண்டும்? இன்றைய வாழ்க்கையில் நமது மனம் தூய்மையா இருக்க வேண்டும், என்னை பார்ப்போருக்கு மனம் மகிழ்ச்சி வேண்டும், என்னை பார்ப்போருக்கெல்லாம் வந்து இனிமை பெற வேண்டும், என் சொல் எல்லோரையும் இனிமைப்படுத்த வேண்டும், ஆக என்னை பார்ப்போரெல்லாம் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற இந்த நிலை இது பொட்டு வைக்கும். தொட்டு வைக்கும் போது இந்த நிலைகளை பொட்டு வைக்கும். இது பக்தி மார்க்கங்களில் நினைவுபடுத்தினால் வேற ஒண்ணும் இல்லை. அவசரமா போனோம்னா முகத்தை கழுவிட்டு இருந்து பொட்டு வச்சுக்கிறோம். இப்ப அழகுபடுத்துறதுக்குதான் பிளாஸ்டிக்ல வந்துருச்சு. ஆக இதே போல அந்த நிலைகளில் ஞானிகளால் சில நிலைகள் பக்தி மார்க்கங்கள் தீமைகள் வரையினும் அத்தகைய தீமையான உணர்வு வராதபடி அதுல சிவப்பு கலக்கப்படும் போது அதுல ஒரு விதமான பச்சளை இதுகளை சேர்ப்பார்கள். ஆக அந்த பச்சளை நிலைகள் சேர்த்து சிவப்பா மாற்றுவார்கள். அந்த சிவப்பை மாற்றி அந்த உணர்வின் தன்மை பொட்டாக வைத்தால் இந்த உணர்வின் தன்மை கவரப்படும் போதெல்லாம் இங்க தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கும். இது மகரிஷிகளால் உணர்த்தப்பட்ட இந்த விளை நிலைகள். ஆக இப்ப வியாபாரத்துக்கு எத்தனை வேணாலும் குங்குமம் கலர் கலரா வருது, சேலைக்கு தகுந்த கலர், சேலைக்கு தகுந்த டோலர், சேலைக்கு தகுந்த ரணிக்கை அப்படிங்கிற நிலைகளை இது அழகுபடுத்த நிலை வருதே தவிர, ஆக அந்த ஞானிகள் காட்டிய நாம் மனதை அழகுபடுத்த அன்றை பொட்டு வைத்தது இல்லை. ஆக இதையெல்லாம் பொட்டு வைப்பது தப்பு இல்லை, ஆனா பொட்டு வைக்கும் போது நினைப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றுதான் முதன்மை. ஏனென்றால் உணர்வின் தன்மை எது நினைவாகின்றதோ சுவாசித்த உணர்வுகள் அலைகள் படர்கின்றது கைகளிலே. ஆனா அந்த அலைகள் கடற்போகும்போது இது கரண்ட், இது மத்திய நிலைகள், இது வேறு. ஆக இந்த உணர்வின் தன்மை மையமாக்கப்படும் போது இது வந்து பாம்பு வர விஷம். ஆக இதனின் தன்மை அணி இருக்கும் போது சாந்தம். ஆக நினைவின் அலைகளை இங்கே வைக்க வேண்டும் இதன் முறையாக. ஆக இந்த உயிரின் துடிப்பு மையம் நினைவின் ஆற்றல் இங்கே வரப்படும் போது எந்த நினைவலைகளோ இங்கே குவிகின்றன. தன்னை அறியாமலேயே நல்ல உணர்வு ஊற்றும் நிலைகள் ஞானிகளால் வகுக்கப்பட்ட தத்துவம் இது. சொல்றது உங்களுக்கு சரிங்களா? பொட்டு வைக்கிறேன்னு அழகு பொட்டு என்ன செய்யறாங்க, என்னை பார்த்த உடனே பொட்டு வச்சிருக்க அழக பார்த்து என்னை மெச்சனும் தான் வைக்கிறாங்க. ஆக சேலையை கட்டும் போது என்ன செய்யறாங்க, அழகான சேலை வேணும்னு நினைக்கிறாங்க. நகை போடுறோம்னா தன்னை அழகுபடுத்தல, மற்றவங்க மெச்ச வேணும் தான் நகை போடுறாங்க. ஆக தன்னை மெச்ச வேண்டும் என்று அழகான நகையை நமக்குள் எண்ணத்தை போடுறோமானா இல்லை. ஆக நகை போட்டோம்னா நம்மை பார்த்தோம்னா நகை போட்டிருக்காங்கிற நிலையில அவங்க அதை பார்த்து மெச்சணும் நின்றாங்களே தவிர எனக்கு உயர்ந்த குணங்கள் வேணும், நகையா ஆபரணங்களாக அமைய வேண்டும். அந்நகைகள் அணிவது, ஒரு நகை அணிந்தாலும் இதே போல எனக்கும் நெடுநகை போட்டு என்னை பார்த்து நீங்க பாக்கணும்னு இல்லை. இந்த நகையின் அணுக்குள் என்னை பார்க்கும் போது அவங்களுக்கு இந்த தங்கத்தை போல மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பிறரை போற்றும் நிலையா இருப்போ. நான் பிறரை மகிழ்விக்கும் நிலையா வேற ஒண்ணும் நகை இல்லாம பண்ண அது கல்யாணம் வீட்டு போனா என்கிட்ட இரவு வாங்கிட்டு போட்டு போயிட்டு இருக்கோம். நகை இல்லைன்னு சொன்னா நாளை கேவலமா பேசணும் இந்த உணர்வை எடுத்துக்கிறோம். அங்க போனோம்னா யாராவது பார்த்து இவங்களை பார்த்து சிரிச்சுட்டானா பாரு, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. நகை இல்லாதனாலதான் சிரிக்கிறாங்க. நம்ம உணர்வை எடுத்து வச்சுக்கிறோமோ இதை நாம் தொட்டு வச்சுக்கணும். நகையில என்ன வருது? ஆகினாலே நகை நாம் எதற்காக எடுக்கிறோம்னா கூட அதுலயும் என்னை போல அவங்களுக்கும் கிடைக்கணும், அவங்க குடும்பம் தளரணும், அவங்களும் நல்லா இருக்கணும். இந்த மனை நிறைய வரணும் தனக்கு மட்டும் இல்லை. ஒருத்தர் அவங்க பார்த்த உடனே என்ன செய்வாங்க, நகை அதிகமா போட்டு விடுவாங்க. இது இப்ப என்ன ஆகி போச்சுன்னா நகை போட்டு ரோட்ல போனா திருடலுக்கு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன மாதிரி நகை. இப்ப வேற ஒண்ணும் இல்லை, திருச்சி நான் சுற்றுப்பேன் நினைக்கால் நடை ஆவணிக்கால் ரொம்ப இதா இருக்கும், நடந்து போயிட்டே இருக்கிறேன். நான் வந்துகிட்டு இருக்க நேரத்துல வந்தாங்க, ஒரு பொம்பளை பிடிச்சி அடி அடியும் அடிக்கணும் போக்கிறியாம. என்னன்னு கேட்டேன், நான் வந்த உடனே ஏன்பா அந்த பொம்பளை அடிக்கிறேன்ட்டு. அந்த பொம்பளை சத்தம் போடுறது ஐயோ பாய்ப்பு, நான் என்ன செய்ய, நான் இருக்கிற திட்டாளையில நான் போடுவேன், நான் தங்க நகை போடுவேன், ஏன் தங்க நகை போட்டாம உரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பிள்ளைக்கு தங்க நகை போடாம நீங்க எப்படி ரோட்ல கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உரைக்கிறாங்க. நான் நினைச்சேன் சரி வீட்டுல தங்கத்தை கொடுத்துருக்காங்க போட்டு பிள்ளை நகை இதெல்லாம் அடகட வச்சு போட்டு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு சாத்துறானு சாத்திட்டு இருக்கும்போது இவன் சொல்றானுங்க, நாங்க திருட வந்தா அங்க பித்தளை போட்டு எங்களை ஏமாத்தலாம் பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்படி உதைக்கிறான். அப்புறம் நான் போய் கைய பிடிச்சேன், என்ன பிடிச்ச உடனே அவனுக்கு என்ன போச்சு இப்படி. அப்ப கடல் போன கைய பிடிச்சனு அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ண ஆழப்பாற போய் குச்சி போடுவா குச்சி போடுவா அப்படின்னு சொன்ன இழுத்து கீழே சொத்துன்னு விழுந்தான். கத்திடுறான், அவன் கத்தியில கையில இருந்து விட்டான், கை வரமாட்டேங்க கால் வரமாட்டேங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்களாம் ரவுடியா அவன்கிட்ட ஒண்ணும் பேச முடியாது, நீ ரோட்ல போற நீ போகும்போது தீர்த்து போடாங்க அப்படின்னு. அவன் தீக்கட்டு அவன் எண்ணம் தீர்ந்து போகும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி எண்ணம் தீனா இப்ப அதான் கேரி அவனுக்கு என்ன எண்ணெய் திறந்துறானா அன்னைக்கு கை வரும் போ அப்படின்னு போயிட்டான். அந்த பொம்பளை, ஐயா நீங்க அடிச்சுட்டீங்க நாளைக்கு என் வீட்லயே வந்து உதைப்பான் போடுறீங்க அப்படின்னு இப்படியே சொல்லுங்க. இப்பொழுது எழுந்து வந்து அடிப்பாங்க, உன்னை அடிக்க மாட்டாம கை வராது காலும் வராது, நாளைக்கு அவன்கிட்ட வந்து எங்க அந்த உங்க கேட்டாலும் கேட்பான் நீ தான் அவனுக்கு கெதி. அவன் கெட்டு இதோட போச்சு நல்லது நினைச்சானா எந்திரிச்சு வருவான், உன் காலில் வந்து விடுவான், உன்னை உதவி மாட்டானு. ஐயா இந்த திருடங்க அவன் கூட்டமே பெரிய கூட்டம் ஐயா, பல தடவை தேடி இருக்காங்க கொடுக்கல அப்படிங்கன்னு உதைக்கிறாங்க. இங்க போலீஸ்காரங்கள போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு போனோம். அப்புறம் போய் சொன்னாங்க இந்த மாதிரி ஏன் நீங்க என்ன செய்யறீங்க, நாங்க என்ன செய்யறோங்க ரிப்போர்ட் பண்ணா தானே, அதை ரிப்போர்ட் பண்ணா பிடிக்கிறாங்கன்னா ரிப்போர்ட் பண்ணா அங்க பிடிக்கிறாங்க விட்டுறீங்க அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு. இந்த மாதிரி நகையை போட்டு போனா திருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி என்ன சாமியம்மா நம்ம மேல கூட கோபமா இருக்கும், நகை போடும்போதுதான் சண்டை போடும். சாமியம்மாவுக்கு நம்ம மேல கோபம் வரும், தங்க நகையை பார்த்தாச்சுன்னா எதுக்கு மாதிரி நாசை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாள் வரையினா அதுக்காக வாங்கி வாங்கி விட்டுக்கிட்டீங்களான்னு கேட்கணும். சாமியம்மா நடந்த நிகழ்ச்சிங்க இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம பொத்து வைக்க வேண்டிய நிலைகள் நம்முடைய எண்ணங்களை உயர்த்தி இங்க தொட்டு வைக்கணும். பொட்டு வைக்கிறது சாதாரணமா இல்ல, இந்த பொட்டு நீங்க சாம்பலானாலும் மற்றதானாலும் இந்த நிலைகளை வைக்கணும். அப்போ சாதாரண மக்களுக்கும் மற்ற நேரம் வரலைனாலும் கூட பொட்டு வைக்கிற நேரங்களையாவது அது சிந்தனை வரும். அதே போல அந்த இதைகள் எடுத்து தொட்டு வைக்கணும். அப்ப அந்த நிலைகளை கொஞ்ச நேரம் சிந்திச்சு இந்த உணர்வை நாம் வேலையில எதை என்றமோ இந்த அலைகள் பாயும். நான் அப்புறம் சொன்னும் இந்த என்ன என்றமோ அந்த அலைகள் படரும். அப்ப நம்ம உயிர் என்ன செய்யும் இங்கே இழுக்கும். நீங்க கண்ணில எண்ணி நினைவிலே நினைவு கொண்டு கண்ணில உயிரை கொண்டு என்றதை காட்டும் இந்த உணர்வின் சத்தை எதுவோ அதை எடுக்கிறீங்க. இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கும் போது என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நிலை வரணும், அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அவங்க மகிழ்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெய்வ குணங்கள் கிடைச்சிருக்குங்களே, அந்த நல்ல தெய்வ குணங்கள்ல எண்ணில வரணும். என் சொல்லெல்லாம் பிறர் கேட்கும் போது மகிழ்ச்சி ஆகணும், என் பார்வை எல்லோரும் நல்லதாக்கணும், என்னை பார்க்கறவங்கெல்லாம் நல்லதாகணும். இந்த மாதிரி சுருக்கமா எண்ணி வைக்கணும். கோலம் இடும் போதும் இதே மாதிரி தொட்டு பொட்டு வச்சுட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றா அந்த பொட்டு வைக்கும் போதெல்லாம் இந்த ஒவ்வொன்றும் எடுத்து இதெல்லாம் ஒன்னா சேர்த்தணும், எங்க குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கணும், உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணும், எங்க பந்துக்கள்லாம் நல்லா இருக்கணும், இந்த வாடிக்கையாளர்லாம் நலமா இருக்கணும், என் குடும்பத்துல இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வாழணும், இந்த செயின் தொடர போடணும், இதை எண்ணிட்டு அதை போடணும். இது ஒவ்வொரு நேரத்திலும் தனக்குள் என்றது. ஆனா இப்ப இல்லை, பரதி மாசம் பாருங்க, எங்க அம்மா அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே 4-5 மணிக்கு எல்லாம் எழுப்பி விட்டுருவோம். எழுப்பி விட்டோன்னா பஜனை பாட்டு பாடுவாங்க. எந்திரிச்ச உடனே அன்னைக்கு கேட்கல என்ன, தண்ணி ஊற்றி விட்டுருவோம். தண்ணி விட்டோம்னா காலங்காத்தால பச்சை தண்ணியில தான் ஊற்றணும். ஊற்றிட்டு வந்த உடனே பஜனை பாடலுக்கு போகணும். விடிய விடிய வந்தேன் நாங்க கடைசியில் என்ன செய்யறோம், இந்த சுண்டல் திங்கிறதுக்காக வேண்டிதான் காலையில எந்திரிச்சு போகணும். சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க, இதுக்காக வேண்டி போவோம் மார்கழி மாசம். அப்ப அந்த மார்கழி மாசம் நல்ல உணவுகளை பாட செய்யறாங்க. பக்தி மார்க்கத்தில் தப்பு எதுவும் இல்லை. இந்த அந்த பக்தி மார்க்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கணுங்கிறவர்களை இணைப்பு கொடுத்ததுதான், அதை யாரும் கடைபிடிக்கல. ஆக இதை போல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நினைவுகளை கொண்டாடுறாங்க. தை மாசம் ஆன உடனே பொங்கல் வைக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி எப்படி நாம் நெல் வழங்கி இதனுடைய நிலைகளை, அந்த உயர்ந்த நிலைகள் அதை நாம வேக வச்சு நாம எப்படி இது பண்றோமோ அதே போல ஒவ்வொரு செடியும் அது தனக்கும் பொங்கி அது முழுமை பெறும். அந்த முழுமை பெற்றதை நாம் பொங்கி இங்க மனசும் முழுமை பெறும். இந்த நினைவுபடுத்த நாள் தான் இங்க வைக்கிறாங்க. அதே நாளில் மாடு ஆடு நம்மளுக்கு எத்தனையோ சேவைகள் செய்யுது, அதுக்காக வேண்டி நல்லது செய்த இல்லை, அது மேல செய்த நன்றியை நினைக்கிறதுக்காக வேண்டி அன்னைக்கு அதை கொடுக்குறாங்க. அதுல மற்ற மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கொடுத்தாலும் மாட்டை ஆட்டை அடிச்சு சாப்பிட்டவங்க அன்னைச்சிரும் இது இன்னைக்கு முத நாள் எல்லாத்தையும் பொங்கல், அப்புறம் உன்னை நான் பொங்கியே நான் சாப்பிட்றேன்னு சொல்லி போட்டு இதையும் செய்யறாங்க. ஏன்னா அதுக்கு முத நாள் பொங்கல்னு பரிவர்த்தனை எல்லாம் கட்டுவாங்க. ஏனென்றால் நமக்காக வேண்டி விளைந்தது, நாம் அதுலேருந்து தான் நாம் வந்தோம், அதுக்கென்று ஓய்வான நாள், அதுக்கும் ஒரு நல்ல நிலைகள் வளரணும் அப்படின்னு நாம எண்ணும். ஆக நாம் அதனுடைய கஷ்டத்தை அறியாது நாம செயல்படுத்துகின்றோம். அந்த கஷ்டத்தை உணர்ந்தாவது அந்த வருஷம் வரைக்கும் நாம எப்படி இருக்கணும், இந்த பக்தி மார்க்கத்துல தவறு இல்லை. ஆகவே இதே நிலையில் நாம் கொண்டு நாம் பசுமாடு பால் கறக்குது, அதுக்காக வேண்டி கறந்துகிட்டே இருப்போம். அதை என்ன செய்ய விட்டு வடநாட்டுல என்ன செய்யறாங்க, பக்தி மார்க்கத்துல போவாங்க, மாட்டை ஓட்டி விட்டுலாம் யமுனாட்டின் அதுக்கு டிவி போட்டா உனக்கு நல்லதும். நீ அதை என்ன செய்யும், கரெக்டா பால் கறக்கிற நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருந்த. ஆமா, ரோட்ல நான் வடங்கிய உட்கார்ந்து இங்க பாடுற மாடு எப்படி வளர்க்கிறாங்கட்டு, அது பாட்டுக்கு ரோட்ல எல்லாம் வந்து கிடக்குங்க. அது வாட்டுக்கு ஆகிறதுக்கு இந்த சோளம் தட்டாங்க, ஏதோ ரெண்டு தட்டை வாங்கிட்டு போறேன் வீசி போதாங்க, அது ஜீவ காரணம். அதே நிச்சயம் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்ட உடனே என்ன செய்யணும், கண்ணு போடணும்னா வீட்டுக்கு போயிடும். அதே சமயம் பால் கறக்குறதா நாலுன்னா நாலுக்கு போயிடுங்க, பாலை கறந்துட்டு இங்க வந்துடும் ரோட்டுக்கு வந்துருங்க. அப்ப என்ன செய்யும், எந்த வீட்டுல என்னென்ன பொருள் கொடுத்தாங்களோ அங்க போய் நிற்கும். இந்த பச்சை மார்க்கத்துல அது ரெண்டு இறைய கொடுப்பாங்க. ஆக இதை சாதகப்படுத்தி என்ன செய்யறாங்க, பால் மாடு வியாபாரம் பண்ணி இதில் ரெண்டு தண்ணி ஊற்றி அமைச்சம் பாருங்க. ஆக இங்க ஊசியிலும் கிடைக்கும், இதுல ஊசியிலையும் கிடைக்கும். ஆக அவங்க நல்ல ஒழுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு மற்ற ஜீவகாரணியமும், அதனால் நாம் கறக்கப்படும் போது அதுக்கு ஜீவ இம்சை இல்லாதபடி எப்படி செய்யும், ஆக அதுல இருந்துதான் நீ மனிதனாக பிறந்த, அதை சுத்தி காட்டுறேன். ஆகினால அதுக்கு இம்சை கொடுக்காது அந்த நிலைகளை. ஆக அதை நீ இம்சை கொடுக்குற உணர்வுகள் எண்ணினாலும் நீ மாட்டை அடிக்கிற அந்த மாட்டுடைய உணர்வுகள் நம்மவே எண்ணும். ஆக அந்த உணர்வுகள் எண்ணத்தின் அலைகள் மாடு என்று நீ நினைக்காத, அதுல வேதனைப்பட்ட உணர்வு கொண்டு கண் கொண்டு நம்மை பார்க்கும். அந்த உணர்வுகள் நமக்குள்ள வந்தா நம்ம நிச்சயம் மேல் வழி இருக்கும். வேணா நீங்க பாருங்க, ரெண்டு மாட்டை அடிச்சுட்டு பாருங்க, போனோடனே உச்சி பார்க்கும் நேரம், அடுத்தபடி வந்து பாருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்க மேல் வழி எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஏன்னா இதுல எல்லாம் குருநாதர் ஒவ்வொரு இம்சை படுத்திதான் என்னை தெரிய சொன்னார். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு கூட்டுக்குள்ளதையும் எப்படி போகுது, அந்த உணர்வு கூட்டுக்குள்ள வந்தா நான் என்ன செய்யுது, ஆக இந்த உணர்வு அது கூட்டுக்குள்ள போன என்ன செய்யுது, இதான் கூட்டு விட்டு கூட்டு பாரு நிலைய இதான் கால்நடையாவே எடுத்து போச்சு. ஏன்னா குரு நம்மளுக்கு சாதாரணமா காட்டுற, அதைத்தான் இப்ப ஒண்ணும் சொல்றேன், நான் படிக்கல, ஆனா குருநாதன் அணுகுருமா கொடுத்ததையும் அதை எடுத்து சொல்றேன். இதே மாதிரி நாம இந்த பொட்டு வைக்கும் போதெல்லாம் நம்ம மனசை அழகுபடுத்தோம், ஆக பிறரை அழகுபடுத்துறதில்ல, மேனி அழகுபடுத்தி காட்டுனதுல பிரயோஜனம் இல்லை. ஆக மனதை அழகுபடுத்தும், அதை அழுக்க போகும், மனதை அழகுபடுத்தும், அந்த அழகு நம்மளுக்கும் கணவனையோ பிள்ளைகளோ நம்மளை பார்த்த உடனே மகிழ்ச்சி தந்து தரும். இதே மாதிரி இந்த குழந்தைகள் எடுத்து வைக்கும் போதெல்லாம் பொட்டு வைக்கும் போதெல்லாம் அம்மா அப்பா நினைக்கணும், அவங்க அருளால் மனிதனாக பிறந்தோம், அவங்க அருளால் உலகத்தை அறிய தெரிய நிலையை வந்தது. அதனால அந்த மகிழ்ச்சியான நிலைகளை எங்கி நாம அவர்கள் என்னென்ன நல்லது சொன்னாங்களோ, நாம காவியங்கள் காப்பியங்கள் இதையெல்லாம் எழுதியிருக்கோம், உயர்ந்த கருத்துகள் எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் சிறிது நேரம் எண்ணி அங்க பொட்டு வைக்கணும். பொட்டு வைக்கிறது தப்பு இல்லை, பொட்டு எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சு வைக்கணும். ஏன்னா அதனால நாம நல்ல நிலைகள் அங்க வரும். இதே போல கோலம் விடுவதும் இதற்கே தான். அதனால கோயிலுக்கு போனா எப்படி போகணும் அப்படின்னா, பக்தி நல்ல ஒழுக்கங்களை தான் காப்பாத்துறாங்க. ஆனா நல்ல ஒழுக்கங்களை நம்ம காக்குறதுக்கு விநாயக தத்துவத்தை எது கொடுத்துருக்குறாங்க, விநாயகரை நாம் முதல்ல வணங்காமல் கோயிலுக்கு போனதான். நாம் ஏற்கனவே சலிம நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டுதான், பக்தியும் நல்ல ஒழுக்கம் கொண்டுதான் நமக்குள் வினையாக்க சேர்த்திருக்கு. அந்த வினைக்கு நாயகனாக மனித உடலை அனுப்பிச்சிருக்கும். ஆக வினைக்கு நாயகனாக மனிதன் உணர்வை இருளை போக்கி ஒளியை கண்டு உணர்ந்த உணர்வு கொண்டு ஒளியின் சரீரமா இருக்கிறான். அது நீ வினையாக சேர், அது வினைக்கு நாயகனா ஆக்குதான் பொருள். ஆக இந்த பக்தி மார்க்கத்துல விநாயகரை நான் வணங்கும் போது எப்படி வணங்கணும்? இந்த மண் உலகம் நஞ்சினை வென்ற விண்ணுலகம் சேர்ந்தா அந்த மகிழ்ச்சி நர்த்தத்தை நான் பெறணும். இது பக்தி. என் உடல் முழுதும் படணும், என் ஜீவாத்மா பரணும் அப்படின்னு சொல்லி இது நம்ம பக்தி கொண்டாடும். அப்புறம் இதெல்லாம் தூய்மைப்படுத்திய பிற்பாடு நாம இன்னைக்கு என் பிள்ளை மேல வெறுப்பு இருந்தது, அந்த வெறுப்பை நீக்கணும். அந்த சப்தரிசியில் சக்தி அவன் தரணும், அவன் அறியாத நிலைகளை இருள் நீங்கணும். கல்வியின் ஞானம் தரணும், அவன் ஒழுக்க நிலை பெறணும். என் பிள்ளை மேல குறை இருந்தது அதே மாதிரி எண்ணி அதை நீக்கணும். நீக்கிட்டு என்ன செய்யணும்? இதெல்லாம் எடுத்துட்டு கடைசியில இந்த எண்ணத்தை எடுத்து அங்க இருக்கக்கூடிய பசுமோ மற்றதை கொடுக்குறாங்கன்னா இதையெல்லாம் எண்ணி இதை நான் பெறணும் பொட்டு வைக்கணும். இந்த மாதிரி பொட்டு வைக்கணும். இது பொட்டு வைக்கிறதுல தப்பு. ஆக இதே போல நாம் எண்ணிட்டு இதை வினையாக சேர்க்கணும். எனக்கு நாயகனாக அதை போட்டோம். இதை இந்த உயர்ந்த குணங்களை அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் அப்படின்ட்டு என் குழந்தைகளை வச்சிடணும். என் குடும்பத்தில் எப்படி இருக்கணும், என் வாடிக்கையாளர்லாம் நலமா இருக்கணும். நாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்ட பார்த்தோமோ அந்த மகிழ்ச்சின சக்தி அவங்க பெறணும், அவங்க குடும்பம் நலமாகணும், அவங்க உடம்பு நலமாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு இதை எண்ணணும். ஆக இதே போல நாம எண்ணி இதை வினையாக சேர்க்கணும். அதை எண்ணிட்டு இது பக்தி. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் என்றதுதான் பக்தி, நீங்க நல்லா இருக்கணும் என்றதான். ஆனா அது பக்தி என்றாலும் அந்த மகிழ்ச்சின் சக்தி பக்தி கொண்டு நமக்குள் பெருக்கணும். ஆக இதை தூய்மைப்படுத்தணும். நல்ல ஒழுக்கங்கள் இதை பற்றி கொண்டு பற்றணும். ஆக இதை பற்ற வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்த மகிழ்ச்சியின் அரு உணர்வும் நமக்கு சேரும். இது பற்றி கொண்டு நாம எடுத்து இதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினை கொண்டு போட்டு. ஆக அங்க வைக்கக்கூடிய மலரை அங்க சாமிக்கு போனேன், இந்த மலரை போல மனம் நான் பெறணும், என் உடல் முழுதும் படரணும், என்னை பாக்குறவங்களுக்கெல்லாம் மலரை போல மகிழ்ச்சி பெறணும், அவங்க வாழ்க்கையில மலரை போல நல்ல மனம் பெறணும். இது வினையாக சேர்க்கணும். ஆக இது பற்றி நீங்க சொல்ற மாதிரி அபிஷேகத்தை செய்து கனஹோமம் செய்துட்டு நம்ம வெள்ளையாருக்கு என் கணக்கெல்லாம் போட்டு எது வச்சு போட்டு காசு கொடுத்தா உனக்கு கொடுப்பேன், உனக்கு லாபத்தில் ரெண்டு போடுறேன்னு சொல்லி போட்டு அங்கே கமிஷன் போட்டு போட்டு கமிஷன் மண்டியா வச்சுக்கிட்டேன்னு அப்புறம் வச்சிருக்கோம். ஆக இதெல்லாம் இப்ப நம்ம கமிஷன் மண்டியா தான் கோயில வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை மாத்தோம். ஏன்னா உனக்கு லாபம் வச்சுன்னா கமிஷன் உனக்கு தான் அப்படின்னா கமிஷன் கொடுக்கறதுக்கு தான் நாம அதை பச்சி கொண்டாடுறோமே தவிர எனக்குள்ள நல்ல புத்தி வேணும், என்னால நாலு பேர் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆக நான் கமிஷன் மண்டி கொடுத்தேன்னா நாலு பேருக்கு உன் பேரை வச்சு ஒரு சோறு போடும் பாரு, என்னை பச்சியா கொண்டாடணும் இப்படிதான் கொண்டாங்க, இவனை கும்பிடணும். ஆக நாலு பேருக்கு சோறு போட்டாச்சுன்னா அது பச்சிமா நாயாச்சு. ஆகையினால அந்த பக்தி கொண்டு எல்லாரும் போட்டு நினைக்கத்தான் இந்த பக்தி இப்படித்தான் போகும். ஆக இது வல்ல பக்தி. ஆகவே இதே போல ஒவ்வொரு நாளும் இதே போல செய்யணும். ஒரு நகை அடைகிறோம் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி என்ன செய்யணும், இந்த நகைகள் எல்லாம் இந்த மாதிரி உயர்ந்த நிலைகள் தரணும். இந்த ஞானி சொன்ன தத்துவத்தை எல்லாருக்கும் இது கிடைக்கும். இந்த தங்கத்தை போல நாம் அவமர்ந்துடும், வெறும் செயினை போட்டுக்கிட்டு இருக்கல. இதே போல இந்த செயின் எப்படியோ இதே போல என்னுடைய நறுமணங்கள் நல்ல எண்ணங்கள் பிறகு மகிழ்ந்த நிலைகள் எங்களுக்கு அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும். இந்த செயனை எடுத்து போடும், இன்னும் கழட்டி அது போடும் போதால இந்த எண்ணம் வரும். ஆக இது நல்லா இருக்கும். நாம அலங்கரிக்க வேண்டிய எங்க வீட்டுல காசு இருக்கு நீங்க பாருங்க, இல்லையினாலும் வாடகைக்கு வாங்கி நான் போட்டுக்கணும். வாடகைக்கு வாங்கி அந்த பெங்களூர்ல தான் கொடுக்குறாங்க. கல்யாணத்தண்ணை போயாச்சுன்னா பித்தளை போட்டு ரோடு ரோடுல போட்டுருப்பாங்க வாடகை 100 ரூபாய். ஆக தங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு சில சேலங்கெல்லாம் இந்த பக்கம் பெரிய இடங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க வாடகைக்கு. ஆக என்னை பெரியமா போட்டணும், எல்லாரும் போட்டணுங்கிறதுக்காக இப்படி போலி போட்டு வந்து என்ன செய்யறது, இவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, நான் என்ன பித்தளை நகை வாங்கி போட்டிருக்காங்கன்னு என்ன உடனே முகஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கலக்கம் வரும், இந்த வேதனை இந்த என்ன செய்யுது போட்டு நிலைகள் நமக்கு தூற்று நிலையா மாறி போகும். ஆக இது ஆகாது. ஆக இதை போல பக்தி என்றதுல தவறு இல்லை, ஆனால் அந்த தவறு நாம் செய்து கொண்டே இருக்கும். அதனால இதே போல அந்த பக்தியில விநாயகரை பற்றி என்ன, ஊர் நல்லா இருக்கணும், எங்க தெருவு நல்லா இருக்கணும், எங்க வீடு நல்லா இருக்கணும், எங்க எல்லாம் அனுசனையா இருக்கணும், எங்க விவசாயம் நல்லா இருக்கணும், எங்க விவசாயத்துல வேலை செய்யறவங்களும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எண்ணணும். அதே மாதிரி நான் வேலை செய்யற இடத்துல அந்த விவசாயம் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க தெருவு நல்லா இருக்கணும், எங்க முதலாளி நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க முதலாளி ஆயிடுறாங்க. ஆக இந்த வெறுப்பின் தன்மை இங்க மாறும், இது வினையாக சேர்க்கும். இப்ப விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன வச்சிருங்க, மூணும் முதற் கடவுள். நீ அந்த உயர்ந்த எண்ணங்களை உடம்பு சிசித்தீட்டாக முதற்கடவுள் மனிதன் ஆனட்டும், இதை வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக நாம் இயக்க வேண்டும். இது பக்தி. ஆகினால இதை நாம் எப்படி கோயில போனா வழங்கணும். இப்ப இதெல்லாம் விடிய விடிய ராமாயணத்தை கேட்டுக்கிட்டு விரிஞ்ச பிற்பாடு சீத்தை ராமாயணம் இங்க இருந்து தேங்காய் பழத்தை தட்டி எடுத்துக்கிட்டு அர்ச்சனை செய்து போட்டு வர்றது பக்தி அல்ல, கேட்டுட்டு போயிட்டு. நாம இதை முறைப்படி கோயிலுக்கு போனா இப்படி வணங்கணும். நகை எடுத்து போட்டா நகை எடுக்கும் போது இப்படி எண்ணணும், ஆக பொட்டு வைக்கும் போது இப்படி எண்ணணும். ஏன்னா இன்னைக்கு அதுக்காக வேண்டிதான் பெரும்பகுதி வந்தது. நாளை இன்னைக்கு நாளைக்கும் இதெல்லாம் ஜெயிச்சு நாம எப்படி வாழ்க்கையில் நடந்துக்கணும், பக்தி மார்க்கம் உள்ளவங்க நம்மளை எப்படி வரணும், அவங்க நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்கணும், ஆக மனதை நாம எப்படி தூய்மைப்படுத்தணும், நமக்குள் எண்ணங்கள் கோலங்கள் எப்படி இடணும், நமக்குள் இணைத்த கோலங்களாக ஒன்று சேர்த்து அழகுபடுத்தணும், இதெல்லாம் வரணும். ஏன்னா பக்தி சிறந்ததுதான். அதை நம்ம தப்பாக்கி போட்டு பக்தி மார்க்கங்களை குற்றவாளி ஆக்குறது தப்பு. நாம பக்தியின் நிலைகளை என்ன செய்ய நம்ம குற்றவாளி ஆக்கிக்கிட்டே இருக்கிறோம்.